நம்ம இப்ப இங்க கோஷ்பாத கஷேத்திரத்தில் அமர்ந்திருக்கிறோம். கோதாவரி நதிக்கரையில் இந்த இடத்திற்கு அருகில தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயரை சந்தித்தார். அந்த இடத்துல 1932 ஷில பிரபுபாதருடைய ஆன்மீக குரு ஷில பக்தி சித்தாந்த சரசி தாக்கூர் ராமானந்த கௌடிய மடத்தை ஸ்தாபித்தார். அதை நம்ம பார்த்துட்டு இங்கே இந்த கோஷ்பாத கஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம். ராமானந்தராயரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சில வரிகள் இந்த கோஷ்பாத கஷேத்திரத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துருந்துக்கலாம், கௌதம முனிவருடைய ஒரு சிலை இருந்ததை, அங்கே ஒரு பசு இருந்ததையும் பார்த்துருக்கலாம். உலகம் முழுக்க பஞ்சம் வந்திருந்த காலத்தில் கௌதம ரிஷி இங்கே அவருடைய ஆசிரமம் இருந்தது இந்த இடத்துல. இந்த ஆசிரமத்தில் அவர் தன்னுடைய ஆன்மீக சக்தியின் மூலமாக எல்லா விதமான வசதிகளையும் இந்த இடத்துல ஏற்படுத்தி இருந்தார். உலகம் முழுக்க பெரும் பஞ்சம் இருந்தது, ஆனால் இங்கே மட்டும் அவருடைய சக்தியினால் பஞ்சம் ஏதும் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய இங்கே பஞ்சம் இல்லாமல் இருந்தாலும் நிறைய ஊர் உலகத்தில் இருந்த நிறைய ரிஷிகள் அவருடைய ஆசிரமத்தில் வந்து தங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டில் இருந்த பஞ்சம் போயிடுச்சு. அந்த பஞ்சம் போனதுக்கப்புறம் அந்த ரிஷிகள் எல்லாம் திரும்பி போகணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுடைய சங்கத்தை கைவிடுறதுக்கு கௌதமர் தயாராக இல்லை. அதனால் அவர் அவங்கள இங்கே இருக்க சொல்லி கேட்டுருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர்கிட்டருந்து கௌதமர்கிட்டருந்து எப்படி போகிறது அப்படிங்கிற யோசனையில் அவங்க ஒரு பொய்யான ஒரு பசுவை உருவாக்குனாங்க, மாயா பசு. அந்த பசுவை இங்கே இருக்கக்கூடிய கௌதமருடைய நிலத்தில் கொஞ்சம் ஓட விட்டாங்க. பசு ஓடினா நிலத்தில் ஓடினா எல்லாருமே விரட்டுவாங்க. அது மாதிரி அவர் விரட்டி ஒரு புல்லை தூக்கி பசு மேலே போட்டார், உடனே அந்த பசு செத்து போச்சு. ரிஷிகள் எல்லாம் நீங்கள் வந்து கோஹத்தியா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் தன்னுடைய ஆன்மீக சக்தியினால் புரிந்து கொள்ள முடிஞ்சது இது இந்த இருந்த மற்ற ரிஷிகளுடைய தந்திரமான செயல் அப்படின்னு. அதனால் அவர் அவங்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த கோஹத்தியாலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுறது அப்படிங்கிற யோசனையோடு அவர் சிவபெருமான் கிட்ட கங்கையை வர வைக்கணும்னு சொல்லி கேட்டார். கங்கைக்கும் கங்கைக்கும் கோதாவரிக்கும் வேறுபாடு கிடையாது. நம்ம கூட இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களில் யாரெல்லாம் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா யாத்திரா போனப்போ வந்திருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர். அங்கே நம்ம கோதாவரி நதியினுடைய ஆரம்பத்தை பார்த்தோம். நாசிக்கில் மேலே திரம்பகேஸ்வரர் கோயிலில் அங்கே ஆரம்பமாகிற கோதாவரி இங்கே அகண்டு விரிவாக வராங்க. கங்கைக்கும் கோதாவரிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கங்கையே தான் இன்னொரு பக்கம் கோதாவரியாக வராங்க. அப்படி கங்கை இந்த பகுதியில் வந்து அந்த மடிந்து கடக்கக்கூடிய பசு மேலே கங்கை ஓடினது அப்படின்னா தன்னுடைய கோஹத்யா தன்னை விட்டு போகும்னு சொல்லி கௌதம ரிஷி வேண்டிக்கிட்டதன் அடிப்படையில் இங்கே கோதாவரி நாசிக்கில் ஆரம்பித்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் வராங்க. இங்கே கொஞ்சம் தூரத்தில் போனால் கடல் வருது. இதில் இந்த இடத்துல குறிப்பாக கோதாவரி நதியானது கௌதமி கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடம் அதன் பிறகு கோஷ்பாத கஷேத்திரம் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக அறியப்பட ஆரம்பித்தது. அந்த ரிஷிகள் எல்லாம் யாரெல்லாம் இந்த பசுவிற்கா பசு மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு தாங்கள் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அவங்கள மன்னிச்சுட்டு மன்னிச்சதுக்கப்புறம் அவங்க இந்த கோஷ்பாத கஷேத்திரத்திலே பக்கத்திலே வசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்படி அவங்க பக்கத்திலே வசிக்கணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினால அங்க ஒரு கிராமத்தை அமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அந்த கிராமத்தை அமைக்கணும் அப்படின்னா முதல்ல அங்கே அந்த கிராமத்தில் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம். விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊரை அமைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. கிருஷ்ணரை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு பிரியப்பட்டு கிருஷ்ணரை அணுகினப்ப கௌதம ரிஷிக்கு இந்த கோதாவரியில் கிருஷ்ணர் கிடைச்சார். அந்த கிருஷ்ணர் அவர் ஒரு இலையில எடுத்துகிட்டு போகிறார். எந்த இடத்துல கிருஷ்ணர் இலையிலேருந்து விழுறாரோ அந்த இடத்துல அவர் கோயில் கட்டி அந்த இடத்துல ஊர் அமைச்சு அந்த ரிஷிகள் எல்லாம் தங்குறதா முடிவு பண்ணாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டு போகிற பட்சத்தில் கொஞ்சம் தூரம் உள்ள வரதகோபால் கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அந்த கிருஷ்ணர் இலையிலேருந்து தவறி விழுந்தார். அந்த இடத்துல கோயிலை கட்டி அதுக்கப்புறம் அதை சுற்றி கோ ஊர், தமிழ்லையும் ஊர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, கோ அப்படின்னா பசு, கோ ஊர் அப்படின்னா பசுவினுடைய ஊர். அது காலப்போக்கில் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே எப்படி நிறைய பெயர்கள் மாறிடுச்சோ, தஞ்சாவூர் தஞ்சூர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க தமிழ்நாட்டில். இருந்தாலும் அந்த மாதிரி ஏ தூத்துக்குடி டுட்டிக்கோரின் நிறைய பேர் மாறின மாதிரி கோவூருங்கிறது கொவ்வூர்னு ஆயிடுச்சு. இந்த கோஷ்பாத கஷேத்திரத்தினுடைய மகிமை இது. அந்த வரதகோபால் கோயிலை முகலாயர்கள் வந்தபோது தாக்கியிருந்திருக்காங்க. அதுக்காக அந்த பக்தர்கள் எல்லாம் பகவானை சுற்றி செவரை எழுப்பிட்டு அவருக்கு முன்னாடி இன்னொரு கிருஷ்ண விக்கிரகத்தை பேருக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொய்யான கிருஷ்ணரை முகலாயர்கள் வந்து உடைச்சிட்டு நாங்கள் கிருஷ்ணரை கொண்டுட்டோம்னு நினச்சிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து பக்தர்கள் மறுபடி அவங்களுடைய வழிபாட்டை ஆரம்பித்தாங்க. இது இந்தியாவில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று தான். இந்த கோஷ்பாத அதாவது கொவ்வூரில் ராமானந்த ராயரை சந்திக்க வந்தபோது சைத்தன்ய மகாபிரபு இந்த கோஷ்பாத கஷேத்திரத்துக்கும் வரதகோபால் கோயிலுக்கும் போயிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ராமானந்த ராயருக்கு வருவோம். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய தென்னிந்திய யாத்திரையை தொடங்கினப்ப அவர்கிட்ட நிறைய பக்தர்கள் நிறைய வேண்டுகோள்களை விடுத்தாங்க. நாங்களும் கூட வரோம், நிறைய பேர் வரோம், யாரையாவது கூட்டிகிட்டு போங்க, இல்லை போகாதீங்க, முதல் கேள்வி போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க, அது முதல் வேண்டுகோள். போகிறோங்கிறது முடிவானதுக்கப்புறம் எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, யாரையாவது கூட்டிகிட்டு போங்க, இப்படி பல வேண்டுதல்களை முன் வச்சாங்க. நிறைய வேண்டுதல்களை மகாபிரபு நிராகரித்தார். அதில் கடைசியாக சார்வாம் பட்டாச்சாரியர் மகாபிரபு கிட்ட ஒரு விண்ணப்பம் வைத்தார், நீங்கள் போகும்போது போகிற வழியில் இந்த விஜயநகரம் இந்த 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 இடத்த கோஷ்பாத கஷேத்திரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமானந்த ராயரை கொஞ்சம் போய் நீங்கள் சந்தித்து பாருங்கள். அவர் ஒரு சூத்ரர் அப்படிங்கிறதுனால அவரை நீங்கள் சந்திக்காமல் விட்டுறாதீங்க. ராமானந்த ராயர் பிறப்பால் காரண ஜாத்தியை சார்ந்தவர் அல்லது காயஸ்த ஜாதி, அது ஒரு கலப்பினம். கலப்பினம் அப்படின்னாலே அங்கே வந்து சூத்திரர்களாக கருதப்படக்கூடியவர்கள். அவங்க நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள், ஆனாலும் அவர்கள் வந்து சூத்திரர்களாக கருதப்படுறாங்க. அதன்படி ராமானந்த ராயர் நல்ல ஒரு நிர்வாகி, அதனால அவர் பிரதாபருத்ர மன்னருடைய தெற்கு பகுதியை அதை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதாவது ஆளுநராக பொறுப்பெடுத்து நிர்வாகத்தை பார்த்துட்டிருந்தார். அவரை சந்திக்கணும்னு சொல்லி சாரபாம் பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட வேண்டுகோள் விடுத்தார். அவர் சொன்னார், அவரை ஒரு அதாவது ராமானந்த ராயரை ஒரு சாதாரண ஒரு விஷயின்னு நினச்சி, அதாவது புலன் இன்பத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருத்தராக நினைத்து நீங்கள் அவரை புறக்கணிச்சிடாதீங்க. இல்லை, நீங்கள் ராமானந்த ராயரை ஒரு சூத்திரன் நினச்சி நீங்கள் புறக்கணிச்சிடாதீங்க. நிச்சயமாக அவர் ஒரு மிகச்சிறந்த பக்தர். இதற்கு முன்னாடி நான் அவர் ஒரு வைஷ்ணவராக இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால அவரை நான் பல தடவை கேலி பண்ணியிருக்கேன், சாரபம் பட்டாச்சாரியர் சொல்லுவார். ஏன்னா சாரபம் பட்டாச்சாரியர் அதுக்கு முன்னாடி ஒரு நியாயவாதியாக இருந்தார். வேதாந்த சூத்திரம்லாம் படிச்சுட்டு நியாயம் தர்க்கம் அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். மகாபிரபுடைய கருணையினால் அவர் பக்தி பாதைக்கு திரும்பினார். அதனால் அவர் அவர்கிட்ட சொல்கிறார், முன்னாடி நான் ராமானந்த ராயரை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் ராமானந்த ராயர் கிருஷ்ண பக்தியினுடைய ரசங்களை பற்றி ரொம்ப நன்றாக தெரிந்து வைத்துள்ள ஒரு மிகச்சிறந்த பக்தர். அவரை சந்திக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக பெருமைப்படுவீங்க, தயவுசெய்து அவங்களை சந்திச்சுட்டு வாங்கன்னார். மகாபிரபு ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக நான் அவரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதன்படி மகாபிரபு தன்னுடைய பயணத்தில் கூர்மக்ஷேத்திரத்தை முடிச்சுட்டு சிம்மாச்சலத்தை முடிச்சுட்டு இங்கே கொவ்வூருக்கு வரார். கோதாவரி நதிக்கரையில் கோதாவரி நதியில் நீராடிட்டு ஒரு பக்கம் ஓரமாக அமர்ந்து கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் நின்றிருந்தார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ மேலமெல்லாம் முழங்க காவலாளிகளோட கூடி ராமானந்த ராயர் கோதாவரியில் நீராடுறதுக்காக வந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் தான் ராமானந்த ராயருங்கிறது தெரியும், சாக்ஷாத் பகவான், அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது. இருந்தாலும் மகாபிரபு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார். அவருடைய மனமானது பயங்கர வேகத்தில் அவரை நோக்கி ஓடுது, ராமானந்த ராயரை நோக்கி, ராமானந்த ராயரை ஆலிங்கனம் பண்ணுறதுக்காக. ஆனாலும் அவர் வெளியில் அமைதியாக உட்கார்ந்துருக்கார். அதே சமயத்தில் மகாபிரபு அந்த தருணத்தில் கோட்டி சூரிய பிரகாசத்தை போல தோற்றம் அளிக்கிறார் அவரை பார்க்கறதுக்கு. ராமானந்த ராயர் அங்கே வரார். கோதாவரி நதிக்கரையில் வந்துட்டு நீராடிட்டு பொதுவாக செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு அவர் திரும்பி வரும்போது மகாபிரபு அங்கே அமர்ந்திருக்கிறத பார்க்கிறார். பார்த்த உடனே ராமானந்த ராயருக்கும் புரிந்துடுச்சு வந்திருக்கிறது சைத்தன்ய மகாபிரபுன்னு. ஏன்னா சாரபாம் பட்டாச்சாரியர் பக்தரானதுக்கப்புறம் மகாபிரபுவை பற்றி நிறைய விஷயங்களை ராமானந்த ராயர்கிட்ட பகிர்ந்திருக்கிறார். அதனால் ராமானந்த ராயருக்கு சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்தறியும் அவர் உடனே ஓடி வரார். மகாபிரபு அவரை பார்த்து அன்போடு ஆலிங்கனம் செய்கிறார். அப்படி அவர் ஆலிங்கனம் செய்யும்போது ரெண்டு பேர் உடல்லையுமே பரவசத்தினுடைய அறிகுறிகள் தென்படுது. ரெண்டு பேரும் தார தாரையாக கண்ணீர் ஊட்டுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எதுவுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, இவர் ஒரு சூத்ரர், ஏதோ அரசாங்க பணியில் இருக்கிறார், நம்ம இவருக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டுருக்கோம். அந்த இடத்துல அவர் கூட நிறைய பிராமணர்களும் வந்திருந்தாங்க. இவர் ஒரு சன்னியாசியாக தெரிகிறார், சன்னியாசி ஒரு சூத்ரனை தொடக்கூட கூடாது, ஆனால் இவர் ஆலிங்கனம் செஞ்சு இவர் ரெண்டு பேரும் அலறாங்களே, இந்த அளவுக்கு அலறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. மகாபிரபுவாலேயோ ராமானந்த ராயராலேயோ தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல. இருந்தாலும் மகாபிரபு வெளியாட்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு ராமானந்த ராயர்கிட்ட போயிட்டு அப்புறமா வாங்க நம்ம பேசலான்னு அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட தனிமையில் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை இந்த கோதாவரி நதிக்கரையில் தொடர்ந்து 10 நாள்கள் ராமானந்த ராயரும் சைத்தன்ய மகாபிரபுவும் பேசினாங்க. குறிப்பாக அவங்க பேசினது ரசத்தத்துவம். உங்களில் பல பேருக்கு இந்த ரசத்தத்துவங்கள் தெரியாமல் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் விளக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானதும் கிடையாது. நான் விளக்கினாலும் உங்களில் பெரும்பாலான பக்தர்களுக்கு அது அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அந்த உயரிய விஷயங்களை நான் இங்கே விளக்க போகிறது கிடையாது. ஆனால் ராமானந்த ராயர் எவ்வளோ பெரிய பக்தர் அப்படிங்கிறத அவருடைய பெருமைகளையும் அவருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் இடையிலான சில தகவல் பரிமாற்றங்கள் அல்லது அன்பு பரிமாற்றங்களையும் நான் இங்கே பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். ராமானந்த ராயர் இங்கே வந்து இருந்தப்ப மகாபிரபு அவர்கிட்ட கேள்வி கேட்பார். பல இடங்களில் பக்தர்கள் பகவான்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பகவான் பக்தனுக்கு விடை கொடுப்பார். ஆனால் இங்கே சைத்தன்ய மகாபிரபு அதற்கு எதிராக செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமியும் வந்து மகாபிரபு கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ மகாபிரபு அவங்களுக்கு பதில் சொல்வார். ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரூபகோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் பொருத்தமான கேள்விகளை கேட்க வச்சதும் மகாபிரபு தான், ராமானந்த ராயரை பொருத்தமான பதில்களை பேச வச்சதும் மகாபிரபு தான். இதை ராமானந்த ராயரும் ஒப்புக்கொள்வார். ராமானந்த ராயர் சொல்வார், இந்த பதில்கள் எல்லாம் எனக்கு எப்படி தோன்றுதுன்னு எனக்கு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் என்னை இந்த மாதிரி பதில்களை பேச வைக்கிறீங்க, அதனால நான் பேசுகிறேன். மகாபிரபு அந்த பதில்கள் எல்லாம் தன்னுடைய பக்தனுடைய வாயிலிருந்து கேட்கணும்னு முடிவு பண்ணி அந்த பக்தர்கிட்ட பேசுறதுக்கான சக்தியை கொடுக்குற, ரச தத்துவங்களை புரிந்து கொள்றதுக்காக, ரச தத்துவங்களை எடுத்துரைக்கிறதுக்காக, அதில் மூழ்கிறதுக்கான ஒரு கருணையை ராமானந்த ராயருக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தார். அதன் அடிப்படையில் ராமானந்த ராயர் 10 நாள்களுக்கு இங்கே தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றியும் கோபியர்களை பற்றியும் கிருஷ்ணருடைய பல்வேறு பருவங்களை பற்றியும் பல்வேறு லீலைகளை பற்றியும் நிறைய விஷயங்களை, ஆழமான விஷயங்களை இந்த கோதாவரி நதிக்கரையில் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமானந்த ராயர் மகாபிரபு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்ச நாள் தங்கியிருங்க, என்னுடைய கிருஷ்ணரை பற்றி உரையாடுறதுல எனக்கு இருக்கக்கூடிய தாகம் தீரலை, இன்னும் கொஞ்ச நாள் தங்கியிருங்க, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் விவாதிக்கலாம் அப்படின்னார். அப்போ மகாபிரபு சொன்னார், உண்மையில் நான் இந்த தென்னிந்திய யாத்திரை வந்ததுக்கான காரணமே உங்களை சந்திக்கிறதுக்காகத்தான். மகாபிரபுடைய மொத்த தென்னிந்திய யாத்திரையினுடைய பரிபூர்ண பக்குவ நிலை இப்போ நம்ம இருக்கிற இந்த தாமத்தில் தான் அமையுது. இது மகாபிரபுவே கூறின வார்த்தை. உங்களை சந்திக்கிறதுக்காக தான் நான் இந்த தென்னிந்திய யாத்திரைக்கே வந்தேன் அப்படின்னு மகாபிரபு சொல்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், உங்கள் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உண்மையில் மகாபிரபு கூடவே இருக்கணுங்கிறது தான் ராமானந்த ராயருடைய விருப்பமும். ஆனால் அவரால் அதை வெளிப்படுத்த முடியாதனால இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருங்கன்னு கேட்டார். மகாபிரபு சொன்னார், வாழ்நாள் முழுக்க நான் உன்னோட தங்கணும்னு நான் விரும்புகிறேன். எந்த அளவிற்கு பக்தனை காட்டிலும், அதாவது பக்தன் பகவானை சந்திக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை காட்டிலும் பகவான் தன்னுடைய பக்தனை சந்திக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டுறாருங்கிறத பாருங்க. அங்கே அவர் சொல்கிறார், உங்க கூடவே என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் கழிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதனால உங்களுடைய அரசாங்க அலுவலக பணியெல்லாம் விட்டுட்டு நீங்க பூரிக்கு வாங்க, அங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கிருஷ்ணரை பற்றி பேசலாம். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க பூரிக்கு வாங்க. நான் தென்னிந்திய யாத்திரையெல்லாம் பயணம்லாம் முடிச்சுட்டு நானும் சீக்கிரம் பூரிக்கு வந்துடுவேன், அதே நேரத்தில் நீங்களும் வந்துருங்க, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கலாம் புரியலன்னு சொல்லி ராமானந்தராயருக்கு அழைப்பு விடுக்கிறார். ராமானந்தராயருக்கு பெரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோட அவர் கூடக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் மகாபிரபு ராமானந்தராயரை விட்டு பிரிஞ்சு போகிறார். ராமானந்தராயரால் அவரை பிரிய முடியல. இருந்தாலும் மறுபடியும் மகாபிரபுவோட சேரப்போகிறோங்கிற எண்ணத்தில் அவரை போகிறதுக்கு அனுமதிக்கிறார். ராமானந்தராயர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மகாபிரபு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். எந்த சூழ்நிலையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவின் லீலையில் மகாபிரபு எங்கேயுமே தன்னுடைய பக்தர்களுடைய அனுமதி இல்லாமல் போகமாட்டார். எங்கேயுமே போகமாட்டார். எங்கே போகிறதுனாலும் அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தாதான் என்னால் போக முடியும். மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு திட்டமிடுவார். யாரும் அவர் போகிறதுக்கு விடமாட்டாங்க. நாங்களும் வரேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கும்பலாக வருவாங்க. இருந்தாலும் மகாபிரபு ஒருத்தர் ஒருத்தராக கழிச்சு 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 கட்டி விட்டுட்டு வருவார். அதுக்கப்புறம் அவர் போகும்போது கதாதர பண்டிதருக்கு மனசே இருக்காது, சுத்தமாக இருக்காது. உங்களை நான் போக விடமாட்டேங்கிற மனப்பான்மையில் இருப்பார். எப்படியோ மகாபிரபு அவரை வந்து நிறுத்திட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அங்கே ராமகேலியில் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி சந்திச்சுட்டு அவங்களுடைய அறிவுரையின்படி திரும்பி வந்துடுவார் பூரிக்கு. அப்போ சொல்லுவார், கதாதரர் எனக்கு அனுமதி கொடுக்கல, என்னால் விருந்தாவனத்துக்கு போக முடியலம்பார். மகாபிரபு எந்த காரியத்தை செய்தாலும் பக்தர்களுடைய அனுமதியோடு செய்வார். அவர் சாக்ஷாத் பகவான் ஸ்வராட். ஆனால் அவர் பக்தர்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத காட்டுறார். ராமானந்தராயருடைய அனுமதியை வாங்கிட்டு மகாபிரபு இங்கிருந்து மங்களகிரி, ஸ்ரீசைலம், திருப்பதி, மங்களகிரி, அகோபிலம், ஸ்ரீசைலம், திருப்பதி, காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், மகாபலிபுரம், அப்படியே கீழே வந்து வேதாரண்யம், தஞ்சாவூர், சாரி வேதாரண்யம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, ஐ மீன் ஸ்ரீரங்கம், கீழே மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், திருவட்டார் வழியில், அதுக்கு மேலே அப்படியே உடுப்பி, ஸ்ருங்கேரி, நாசிக், திரம்பகேஸ்வர், அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றார். ரெண்டு தடவை வர்றாருங்க. மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்த வழியிலேயே திரும்பி போகிறார். மிச்சதெல்லாம் ஒரு சுற்று சுற்றிட்டார். சுற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்து இங்கேருந்து போகிறார். அந்த நேரத்தில் ராமானந்தராயர் ஏறக்குறைய தயாராயிட்டார். பிரதாப் ருத்ரமணருக்கு கடிதம் எழுதிட்டார். ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டாச்சு. அப்ரூவல் வந்துருச்சு. தயார் நிலையில் இருக்கார். இருந்தாலும் ராமானந்தராயர் சொல்கிறார், நான் உங்கள் கூட வர்றது உச்சிதமாக இருக்காது. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். என் கூட நான் வரணும் அப்படின்னா இயற்கையாக என் கூட ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, பரிவட்டமா, பட்டாளம், பரிவாரம் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அதனால் அது உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். நீங்கள் தனியாக போங்க, நான் பின்னாடியே வரேன்னார். அதன் அடிப்படையில் கொஞ்ச நாளில் மகாபிரபு பூரிக்கு போய் சேர்ந்த கொஞ்ச நாளில் ராமானந்தராயர் பூரிக்கு போகிறார். அங்கே போனறியும் முதல்ல மகாபிரபுவை சந்திக்க போகிறார். மகாபிரபு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை அரவணைத்து அவரை போற்றி புகழ்கிறார். கேட்குறார் அப்புறம், ஜெகநாதர் பார்த்துட்டிங்களா? இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ராமானந்தர் என்ன பண்ணிட்டீங்க, ஏன் ஜெகநாதர் பார்க்காம இங்கே வந்தீங்க? நான் என்ன பண்ணுறது, என்னுடைய கால்கள் ஒரு யந்திரம் மாதிரி, என் மனசு எங்கே சொல்லுதோ அங்கே அந்த கால் போகுது. என்னுடைய மனசு இங்கே வரணும்னு சொன்னது என் கால் இங்கே வந்துருச்சு. நான் கட்டுப்படுத்தக்கூடியவன் அல்ல. அப்படின்னா மனம் இயற்கையாக கிருஷ்ண பக்தியில் இருக்கு, இயற்கையாக மகாபிரபு நோக்கி வருது. இருந்தாலும் மகாபிரபு ஒரு சொன்னார், சரி நீ போய் ஜெகநாதரை தரிசனம் பார்த்துட்டு வா. அப்போ மகாபிரபுவினுடைய கட்டளையின் பேரில் ராமானந்தராயர் ஜெகநாதரை தரிசிக்க போகிறார். அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுக்க பூரியிலேயே தங்கினார். பிரதாபருத்ர மன்னர் அவருக்கு எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணார். பிரதாபருத்ர மன்னர் மகாபிரபுடைய மிகச்சிறந்த பக்தர். ஆனால் மகாபிரபு யாரையுமே அந்த அளவிற்கு சோதிக்கல. பிரதாபருத்ர மன்னருக்கு மகாபிரபு வைத்த சோதனை அளவிற்கு யாருக்குமே அவர் சோதனையை வைக்கல. பிரதாபருத்ர மன்னரை சந்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார். ஒரு மன்னர் அப்படிங்கிற பேரே கூட ஒரு சன்னியாசி பக்கத்தில் வரக்கூடாது. ஒரு சன்னியாசி பௌதிகத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட சங்கம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல மகாபிரபு தீர்மானமா இருந்தார். ஆனா ராமானந்தராயருக்கு மன்னர் பிரதாபருத்ரர் பல வசதிகளை செய்து கொடுத்தார். ஒன்று என்ன அப்படின்னா, அவர் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெறேன்னு சொன்ன உடனேயே அவர் வந்து ஓய்வு கொடுத்துட்டார். ஓய்வு கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் எந்த அவர் வேலையில் இருந்தப்போ அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதே சம்பளத்தை ஓய்வு காலத்துலேயும் பென்ஷனாக கொடுத்தார். அப்போ பென்ஷன் ஸ்கீம்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து முழு சம்பளத்தையும் அவர் கொடுத்துட்டுருந்தார். ராமானந்தராயரை மன்னர் ஐஸ்வர்யத்திலே வைத்திருந்தார். ராமானந்தராயருடைய கருணையினால தான் மன்னர் பிரதாபருத்ரருக்கு மகாபிரபுடைய கருணை கிடைத்தது. இது மன்னர் பிரதாபருத்ரருக்கு மட்டுமல்ல, நிறைய பக்தர்களுக்கும் அப்படித்தான். ராமானந்தராயரின் மூலமாக பக்தர்கள் மகாபிரபுவை அணுக முடியும். நீங்கள் பார்க்கலாம், கோபிநாத் பட்டநாயக்கர்னு சொல்லி ராமானந்தராயருடைய தம்பி ஒருத்தர் இருப்பார். அவர் சில பிரச்சனையில் சிக்கியிருப்பார். ராமானந்தராயர் மேலே மகாபிரபுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தினால கோபிநாத் பட்டநாயக்கர் விடுவிக்கப்படுவார். எப்படி பார்த்தாலும் ராமானந்தராயர் மேலே மகாபிரபு கொண்டிருந்த பிரியத்திற்கு அளவே கிடையாது. ராமானந்தராயர் இல்லாமல் மகாபிரபுவால் வாழ முடியாது. சைத்தன்ய மகாபிரபு கூட அவருடைய அந்த இறுதி 18 வருடங்கள் பூரியில் மட்டுமே மகாபிரபு தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் கூட ராமானந்தராயரும் சுரூப் தாமோதரரும் இணைப்பிரியாத சங்கத்தினர்களாக இருந்தாங்க. பிரியவே மாட்டாங்க. சுரூப் தாமோதரருக்கும் ராமானந்தராயருக்கும் தெளிவாக தெரியும் மகாபிரபுனுடைய பாவம் என்ன அப்படிங்கிறது. வேற யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தின பக்தியினுடைய உயர்நிலைகள் யாருக்குமே புரியாது, யாராலையும் புரிந்துக்கவும் முடியாது. சாக்ஷாத் பகவானை தவிர அத்தகைய நிலைகளை யாராலையும் வெளிப்படுத்தவும் முடியாது. அந்த நிலைகளை அவர் வெளிப்படுத்தும் போது அவருக்கு உதவியாளர்களாக சுரூப் தாமோதரரும் ராமானந்தராயரும் இருந்தான். சைத்தன்ய மகாபிரபு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி ஸ்லோகங்களை பாடல்களை பாடுறது சுரூப் தாமோதருக்கும் ராமானந்தராயருக்கும் வழக்கமாக இருந்தது. நிறைய நேரங்களில் ராமானந்தராயர்கிட்டிருந்து மகாபிரபு கேட்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஏறக்குறைய ஒரு முழு அத்தியாயமும் பூரியில் அது என்ன திருவிழா, லக்ஷ்மி 5வது நாள் திருவிழா, ஜெகநாத் ரத யாத்திரை முடிஞ்சது, ஹேரா பஞ்சமி. எஸ், ஹேரா பஞ்சமி. இப்போ எத்தனை நாள் ஆயிருக்கு ரத யாத்திரை முடிஞ்சு? 8 நாள் ஆச்சு. ஹேரா பஞ்சமி முடிஞ்சிருச்சு. ஓகே, ரத யாத்திரை முடிஞ்சு 5வது நாள் ஹேரா பஞ்சமி. அன்றைக்கு லக்ஷ்மி தேவி ஜெகநாதர் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவரை திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில போவாங்க. அந்த நேரத்தில் பூரி கோயிலில் சில சடங்கள்லாம் நடக்கும். அதை பற்றி அவ்வளோ விரிவாக ரமணதராயர் அவரை பேச வைப்பார். மகாபிரபு அவர் பேச இவர் ரசிப்பார். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராமானந்தராயருக்கும் இடையில் இருந்த அன்பு பரிமாற்றங்கள். பொதுவாக பக்தர் கேட்பார், பகவான் பேசுவார். ஆனால் இங்கே ராமானந்தராயருடைய விஷயத்தில் அவரை பேச வச்சு அவர்கிட்டருந்து இவர் கேட்கறதுல ரொம்ப ஆனந்தம் கொள்வார். ராமானந்தராயர் கோபி விசாகா, விசாகா எப்படி ராதாராணிக்கு சேவை பண்ணுவாங்களோ, ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை பண்ணுவாங்களோ, அதே மாதிரி ராமானந்தராயர் சேவை பண்ணுறார். அதே நேரத்தில் ராமானந்தராயருடைய நிலை அர்ஜுனனுடைய நிலையாகவும் சொல்லப்படுது. அர்ஜுனன் எப்படி உற்ற நண்பராக பகவானோட சக்கியரசத்தில் இருந்தாரோ, அதே மாதிரி ராமானந்தராயர் சைத்தன்ய மகாபிரபுவோட சக்கியரசத்தில் உற்ற நண்பராக இருந்தார். அப்படி ராமானந்தராயர் சைத்தன்ய மகாபிரபுவிற்காக அவர் செய்யக்கூடிய சேவைகளும் அவருடைய உயர்ந்த நிலைகளும் யாராலையுமே கணக்கிட முடியாது. அவர் ஜெகநாத வல்லப நாடகம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினார். நாடக கலையில் ராமானந்தராயருக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது. யாரெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறீங்களோ, படிச்சிருக்கீங்களோ, இல்லை படிக்க போகிறீங்களோ, அவங்கெல்லாம் பார்க்கலாம் ராமானந்தராயருக்கும் ரூபகோஸ்வாமிக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீண்ட உரையாடல் நடக்கும். ரூபகோஸ்வாமி ரெண்டு நாடகம் எழுதியிருப்பார், லலித மாதவ விதக்த மாதவ. அந்த ரெண்டு நாடகத்தை எப்படி இயற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்பார் ராமானந்தராயர். அதுக்கு ரூபகோஸ்வாமியும் ரொம்ப விரிவான விளக்கங்களை கொடுப்பார். அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதுகிறார், இவங்க ரெண்டு பேருமே நாடக கலையில் ரொம்ப திறமைசாலிகள், எப்படி ஒரு நாடகத்தை இயற்றுறது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான விதிமுறைகள் அங்கே கொடுக்கப்படுது. பல விஷயங்கள் ராமானந்தராயர் அங்கே சொல்கிறார், ரூபகோஸ்வாமியும் அங்கே சொல்கிறார். அதெல்லாம் நாங்கள் சமீபத்தில் தமிழில் மொழிபெயர்த்துருக்கோம், எப்படி மொழிபெயர்த்தோன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படியோ மகாபிரபுடைய கிருப்பை பல நேரங்களில் பொருத்தமான வார்த்தைகள் வந்தது, மொழிபெயர்த்தம். சில விஷயங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்குது நிச்சயமாக. ஆனால் அதெல்லாம் எந்த அளவிற்கு ராமானந்தராயர் நாடக கலையில் திறன் வாய்ந்தவர்கிறத காட்டுது. அவரால் இயற்றப்பட்டது ஜெகநாத் வல்லப நாடகம். ஆதி காலத்தில் ஜெகநாதர் கோயிலையும் சரி, இல்லை இதர கோயில்கள்லேயும் சரி, சில பெண்கள் பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக கன்னியர்களாக இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க. அவர்களுடைய பெயர் தேவதாசிகள். காலப்போக்கில் இந்த தேவதாசிகளை வந்து கலியுகத்தினுடைய பிரபாவத்தினால் வேசிகளாக உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தேவதாசிகளுக்கு தடை விதிக்கப்படும், இல்லை இந்தியா இந்தியன் கவர்மெண்ட். எனிவே சமீப காலத்தில் அது அரசு சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவதாசிகள் பகவானுடைய பிரியத்திற்காக கோயில்களில் நடனம் ஆடுவாங்க. அது மாதிரி ஜெகநாதர் கோயில்லையும் அவங்க கீத கோவிந்தத்திற்காக குறிப்பாக அங்கே நடனமாடுவாங்க. நாட்டியம் நாடகம் இந்த ரெண்டும் ரொம்ப நுணுக்கமான கலை. ஒரு நாட்டியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப புத்தி கூர்மை அவசியம். இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு நாட்டியத்தில் ஓரளவுக்கு புரியும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரதநாட்டியம் ஓரளவுக்கு புரியும். இன்றைக்கி நமக்கு எந்த அளவுக்கு மிஞ்சி இருக்குதோ, எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குதோ, அந்த அபிநயங்கள் மட்டும் என்னங்கிறது ஓரளவுக்கு ஒருத்தரால் புரிஞ்சுக்க முடியும். அதில் கொஞ்சம் பழக்கம் இருந்தது அப்படின்னா, ஆனால் நம்மக்கிட்ட எஞ்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நான் ஒரு தடவை 2011 நினைக்கிறேன் குருவாயூர் போயிருந்தோம். குருவாயூர் போயிருந்தப்போ அங்கே அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அங்கே, கதக்களி. எஸ் கதக்களி ஆடின்றாங்க. கிருஷ்ணலீலையே கதக்களி ஆடுறாங்கன்னாங்க. நானும் உட்காந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றுமே புரியல. ஒன்றும் புரியாமல் எதுக்கு உட்காந்து போகணும்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற மூளை அவ்வளோதான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறன்லாம் இல்லை. ஏன்னா நாட்டியக்கலை அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமானது. அதில் எல்லா விதமான அபிநயங்களும் வெளிப்படுத்தப்படும். பேச்சே அவசியமே இல்லை. பேச்சு அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. இல்லை சில நேரங்களில் பாடலோடு சேர்ந்து நாட்டியம் இருக்கும். அதுவும் ரொம்ப அற்புதமாக அரங்கேற்றப்படும். அதன்படி ஜெகநாதர் கோயிலில் சில குறிப்பிட்ட பாடல்களுக்கு தேவதாசிகள் நாட்டியம் ஆடுவாங்க. அதில் இணைக்கிறதுக்காக ரமானந்த ராயர் ஜெகநாத் வல்லப நாடகம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஏற்றினார். அந்த நாடகத்தில் எப்படி நடிக்க, அதாவது அந்த நாடகத்தினுடைய நாட்டியத்தை, அந்த நாடகத்தை நாட்டியமாக அரங்கேற்றுவாங்க. இது நிறைய பழக்கம் உண்டு. நிறைய நாடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டியத்திலேயே போகும். அது மாதிரி ஜெகநாத வல்லப நாடகமும் நாட்டியத்தோடு இணைந்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தை எப்படி ஆடணுங்கிறதையும் ராமானந்த ராயர் அந்த தேவதாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ராமானந்த ராயர் அந்த ரெண்டு பெண்களுக்கும், தேவதாசிகளான ரெண்டு பெண்களுக்கும் தனிமையான இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்கள அவரே குளிப்பாட்டி, அவரே உடை உடுத்தி, அவரே அலங்காரம் பண்ணி, அவரே எப்படி நாட்டியம் ஆடுறதுங்கிறத சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு அங்கங்களையும் எப்படி அசைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லி கொடுப்பார். ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பிரத்யும்ன மிஸ்ரர் வருவார் கிருஷ்ண கதையை கேட்கறதுக்காக. மகாபிரபு சொல்வார், எனக்கு கிருஷ்ண கதையெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா, நான் சும்மா ஒரு பாடுறேன் ஆடுறேன் அழுதுகிட்டு கிடக்கிறேன், எனக்கு எந்த ஞானமும் கிடையாது கிருஷ்ண கதையை பற்றி பேசுறதுக்கு. எனக்கு எந்தெல்லாம் கிருஷ்ண கதா தெரியுமோ அதெல்லாமே நான் ராமானந்த ராயர்ட்டிருந்து கேட்டது, அதனால நீ போய் ராமானந்த ராயர்கிட்ட போய் கேளுங்கிறார். அவர் ராமானந்த ராயரை பார்க்கறதுக்காக போறார். நான் முன்னே சொன்ன மாதிரி அவர் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தா கூட அவருக்கு நிறைய வேலையாட்கள், அவருக்கு தேவையான எல்லா வசதிகளோடையும் அவரை பிரதாபருத்ர மகாராஜர் வைத்திருந்தார். அதனால் அங்கே போனதையும் அங்கே இருக்கக்கூடிய வேலையாள் சொல்கிறார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறார். அவர் காத்திருக்கார் ரொம்ப நேரம் காத்திருக்கார். அப்போ அவருக்கு என்ன தகவல் சொல்லப்படுது அப்படின்னா, இவர் வந்து இந்த தேவதாசிகளுக்கு நாட்டியம் ஆடுறதுக்காக சொல்லித்தராருன்னு சொல்லி தகவல் தெரிவிக்கப்படுது. அதில் அவர் யோசிக்கிற, ரமானந்தர் ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு பெண்களை எப்படி தொடலாம், பெண்களுக்கு எப்படி நாட்டியம் சொல்லித்தரலாம், பெண்களை எப்படி குளிப்பாட்டலாம், பெண்களை எப்படி உடை உடுத்தலாம், ஒரு யோசனை அவருக்கு வரும். இருந்தாலும் அவர் வந்து அமைதியாக இருக்கார். ரமானந்தர் வரார், ரொம்ப காலதாமதமாக வரார். அவர் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்குறார், ஐயோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க என்கிட்ட யாரும் சொல்லலையே, நான் வந்திருப்பனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சும்மா தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். மகாபிரபு அவர்கிட்ட கேட்பார், கிருஷ்ண கதை கேட்டிங்களா ராமானந்த ராயர்ட்டிருந்து? இல்லை இல்லை, அவர் ரொம்ப வேலையாக இருந்தார், என்னால் பார்க்க முடியல, சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னார். அப்போ மகாபிரபு பகவான் அவரால் பிரத்யுமனமிஷருடைய மனதில் என்ன இருக்குங்கிறத படிக்க முடிஞ்சது. இப்போ மகாபிரபு சொல்வார், ராமானந்த ராயரால் முடியக்கூடிய காரியம் யாருக்கும் சாத்தியமானதல்ல, யாராலையும் நகல் செய்ய முடியாத ஒரு காரியம், யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம், என்னால் கூட முடியாத ஒரு காரியம். மகாபிரபு சொல்வார், நான் ஒரு சந்நியாசி. மகாபிரபு மற்றவங்களுக்கு உதாரணத்தை கொடுக்குறாரு, நிச்சயமாக நமக்கு தெரியும். மகாபிரபு சொல்றார், நான் ஒரு சந்நியாசி, ஆனா அழகாக வடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சிற்பத்தை பார்க்கும்போது கூட மனமானது சஞ்சலம் அடையுது. ஆனால் ராமானந்த ராயருடைய மனம் அப்படிப்பட்டதல்ல. ராமானந்த ராயருடைய மனம் மிகவும் ஸ்திரமானது, எந்த சூழ்நிலையிலும் எப்பவுமே மாற்றம் அடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் கூட உடல் உணர்வுல கிடையாது. அவர் அந்த தேவதாசிகளை கோபியர்களாக நினைக்கிறார், தன்னை கோபியர்களுடைய சேவகியாக நினைக்கிறார். அதனால அந்த கோபியர்களுக்கு சேவை பண்றது தன்னுடைய கடமைன்னு செய்கிறார். இதுதான் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய சேவை. அவர் முற்றிலும் ஆன்மீக உலகத்திலேயே வாழ்ந்ததுனால அவரால் அந்த நிலையை வெளிப்படுத்த முடியும், வேற யாராலையும் வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி மகாபிரபு சொன்னார். நீங்கள் போய் அவர்கிட்ட போய் கிருஷ்ண கதாவை கேளுங்கன்னு மறுபடியும் அனுப்பி வச்சார். அடுத்த நாள் போய் அவர் அவர்கிட்ட இருந்து கிருஷ்ண கதாவை கேட்டு பேரானந்தம் அடைஞ்சார் பிரத்யும்ன மிஸ்ரர். ராமானந்த ராயரால் முடியக்கூடிய காரியம் வேற யாருக்குமே சாத்தியமில்லாத ஒன்று, யாராலும் யோசித்து கூட பார்க்க முடியாது. ஸ்ரீல பிரபுபாதர் அந்த பொருளுரையில் எழுதுகிறார், ராமானந்த ராயர் அந்த பெண்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு உடை உடுத்துறார் அப்படின்னா இயற்கையாக அவங்களுடைய தனிப்பட்ட உறுப்புகளையும் அவரால் தொட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவர் அதனால் எந்த ஒரு விதத்திலையும் சஞ்சலம் அடையக்கூடியவர் கிடையாதுங்கிற நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாது, யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியாது. மகாபிரபு சொல்றார், என்னாலேயே முடியாதுங்கிறார். நம்ம எப்படி என்னத்தை யோசிக்க முடியும்? ராமானந்த ராயருடைய ஸ்தானம் அவ்வளவு உயர்ந்தது. கட்டுண்ட ஜீவன்களால், முக்தி பெற்ற ஜீவன்களால் கூட யோசிச்சு பார்க்க முடியாது. கட்டுண்ட ஜீவன்களைங்க, முக்தி பெற்ற ஜீவன்களால் கூட யோசித்து பார்க்க முடியாத உயர்ந்த ஸ்தானம் ராமானந்த ராயருடைய. அந்த ராமானந்த ராயரை சந்திக்கிறதுக்காக இங்கே வந்தார். திரும்பி அவர் இங்கிருந்து போன புதுசில் சரோபம் பட்டாச்சாரியார்கிட்ட சொல்லுவார், என்னுடைய யாத்திரையே இவரை சந்தித்ததுனால பூர்த்தி அடைஞ்சது, ரொம்ப நன்றி, அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. சார்வம் பட்டாச்சாரியர் ராமானந்த ராயரை மகாபிரபுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் சார்வம் பட்டாச்சாரியர் காட்டிலும், நிச்சயமாக சார்வம் பட்டாச்சாரியர் மகாபிரபுடைய மிக நெருங்கிய சக, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சார்வம் பட்டாச்சாரியரை காட்டிலும் ராமானந்த ராயர் மகாபிரபுவோட மிக நெருங்கிய தோழராக இருந்தார். எந்த அளவிற்கு அவங்களுடைய நெருக்கம் அப்படிங்கிறது நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாது. நீங்கள் குறிப்பாக மகாபிரபுடைய அந்திய லீலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லா நேரத்துலையும் கூடவே இருப்பாங்க. எந்த பாவத்தில் மகாபிரபு நினைக்கிறாரோ அதை இவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸ்வரூப் தாமோதரும் ராமானந்த ராயரும், ஸ்வரூப் தாமோதரும் ராமானந்த ராயரும் சைத்தன்ய மகாபிரபுடைய மனம், அவர் என்ன நினைக்கிறார், என்ன பாவத்தில் இருக்கார், இவங்க நேரடியாக உணர்வாங்க. அந்த அளவிற்கு அவங்க சைத்தன்ய மகாபிரபுனால விசேஷ கருணை அளிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் மகாபிரபு சொல்வார், இவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க, இவங்க இல்லைன்னா நான் கிருஷ்ணரை மறந்துடுவேன். மகாபிரபு சொல்வார், ராமானந்த ராயர் எனக்கு கிருஷ்ணரை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் கிருஷ்ணரை பற்றி சொன்னால் தான் எனக்கு உண்டு, கிருஷ்ணரை பற்றி பேசுங்க 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 சொல்லிகிட்டே இருப்பார். மகாபிரபு கிருஷ்ணரை பற்றி பேசிகிட்டே இருப்பார், சரி ராமானந்த ராயர் கிருஷ்ணரை பற்றி பேசிகிட்டே இருப்பார். சில நேரங்களில் மகாபிரபு பேசுவார், ஆனால் பெரும்பாலும் கேள்வி தான் கேட்பார் ராமானந்த ராயர்கிட்ட, அவர் பதில் கொடுத்துட்டே இருப்பார். இது அவங்க ரெண்டு பேருக்கும் நித்தியமாக நடந்துட்டிருந்த லீலை. அதாவது நித்தியமான அந்த 18 வருடங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் ராமானந்தராயர் இல்லாமல் மகாபிரபு கழிக்க மாட்டார். பல நேரங்களில் மகாபிரபுடைய செயல்கள் யாருக்குமே புரியாது. அவர் பாட்டுக்கு போய் இதில் கடலில் போய் விழுந்துருவார், மணல் மேடை பார்த்து கோவர்தனம் ஓடுவார், என்ன வேணாலும் செய்வார். என்ன செய்வார் எது செய்வார்னு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா கதவும் பூட்டி இருக்கும், திடீர்னு பார்த்தா சிம்மத்வாரத்தில் போய் படுத்து கிடப்பார். எப்படி போனார் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு மாட்டுக்கோட்டையில் படுத்து கிடப்பார். எப்படி போனார், எங்கேருந்து போனார், எல்லா கதவையும் சாத்தி வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மகாபிரபு செவரில் போய் முட்டு 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 முட்டி உடம்பெல்லாம் ரத்தமாயிடும். நீங்களாம் கதவை சாத்தி வச்சிட்டீங்க, நான் கிருஷ்ணரை தேடி போகணும்னு நினச்சேன், எல்லாம் எங்கே கதவு இருக்குன்னு தெரியல, நான் திட்டி தட்டிக்கிட்டே வந்தேன், என் ரத்தம் வந்துருச்சு அப்படின்பார். கேட்டான், எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலைக்கு மகாபிரபுக்கு என்ன மாதிரி அவரை நடத்தணுங்கிறது ராமானந்தராயருக்கும் ஸ்வரூப் தாமோதருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. மகாபிரபுடைய சகாக்கள்லையே ஸ்வரூப் தாமோதருக்கும் ராமானந்தராயருக்கும் இணைய யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு நெருங்கிய உறவு சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராமானந்தராயருக்கும். ராமானந்தராயர் எப்பவுமே பார்ப்பார் மகாபிரபுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பாடல்களை இயற்றுவார். அவர் இயற்றின ஜெகநாத வல்லப நாடகத்திலிருந்து சில நேரங்கள் பாடுவார், சில நேரங்கள் கீத கோவிந்தத்திலிருந்து பாடுவார், சில நேரங்கள் சண்டிதாசருடைய வித்யாபதியினுடைய கவிதைகள்ல இருந்து பாடுவார். அதனால அந்த மாதிரி பல வழிமுறைகள்ல சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயரோட இருந்த சங்கத்தை அனுபவிச்சார். உண்மையில நாம பார்த்தோம் அப்படின்னா கௌரவிலே கொஞ்சம் நம்ம ஆழமா கவனிச்சோம்னா ராமானந்தராயரும் சுரூப் தாமோதரும் இல்லை அப்படின்னா மகாபிரபு அந்த அளவுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா மகாபிரபுனுடைய இந்த உணர்ச்சிகள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்குமாங்கிறதும் தெரியாது. உண்மையில யாருக்குமே தெரியாது மகாபிரபுடைய உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறது. மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியை ஸ்வரூப் தாமோதருடைய சேவகராக வைத்தார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர் தன்னுடைய ஊர்ல இருந்து ஓடி வந்து பூரியில மகாபிரபு கிட்ட சரணடையும் போது மகாபிரபு ஸ்வரூப் தாமோதருடைய பாதுகாப்புல ஸ்வரூப் தாமோதருடைய சேவகராக ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நியமிப்பார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எல்லா விஷயத்தையும் மகாபிரபு பற்றி எல்லா விஷயத்தையும் ஸ்வரூப் தாமோதர் தான் கேட்பார். நேரில் மகாபிரபு கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட அவர் நேரில் போய் கேட்க மாட்டார், ஸ்வரூப் தாமோதர் தான் கேட்பார். ஸ்வரூப் தாமோதர் போய் மகாபிரபுட்ட கேட்பார், இந்த மாதிரி ரகுநாத் தாஸ் கேட்கிறார் என்ன பண்றதுன்னு. அந்த அளவுக்கு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஸ்வரூப் தாமோதருக்கு ஒரு பிரியமான சேவகராக இருந்தார். அப்படி பிரியமான சேவகராக இருந்ததுனால ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கும் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எல்லாரும் போயிடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு மறைஞ்ச உடனேயே மகாபிரபு மறையறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார் ஹரிதாஸ் தாக்கூர், என்னால நீங்க போனதுக்கு அப்புறம் இருக்க முடியாது, தயவுசெய்து என்னை அனுப்பிடுங்கன்றவர். மகாபிரபு சரின்னு அவர் அனுப்பி வச்சுவர். மகாபிரபு மறைஞ்ச குறுகிய காலத்திலேயே மகாபிரபுடைய எல்லா சகாக்களும் மறைஞ்சிடும். ராமானந்தர ஸ்வரூப் தாமோதர் பூரியில் இருந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் டக்கு டக்கு மறைஞ்சிருவாங்க. அப்ப ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியால அவங்களுடைய அந்த துயரத்தை தாங்கவே முடியாது. ராமானந்தராயர்
சாரவம் பட்டாச்சாரியர், சொரூப் தாமோதர், இவங்க எல்லாருமே போயிடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி, நம்ம போய் கோவர்தனத்துல போய் கோவர்தன மலையில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பிருந்தாவனத்துக்கு போவார். அங்க அவர் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி சந்திப்பார். அவர் அவருடைய தற்கொலை முயற்சிய தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியிடம் இருந்து மகாபுருடைய அந்த லீலைகளை அவங்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த தருணத்துல நித்யானந்த பிரபுடைய கருணையினால கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவருடைய ஊர்ல இருந்து பிருந்தாவனத்துக்கு வருவார். பிருந்தாவனத்துக்கு வந்து அவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிட்டு இருந்து மகாபிரபுடைய லீலைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லா வைஷ்ணவர்களுடைய கட்டளையின் பேர்ல ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தை இயற்றி எல்லா வைஷ்ணவர்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை என்ன, சைத்தன்ய மகாபிரபு எத்தகைய பாவத்தை தனிப்பட்ட ரீதியில அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறத எல்லா பக்தர்களுக்கும் வெளிப்படுத்தினார். எப்படி பார்த்தாலும் ரமானந்த ராயர் தான் மட்டும் மகாபிரபுவுக்கு உதவி செய்யலை, எல்லா பக்தர்களுக்கும் உதவி செஞ்சிருக்கார். அதாவது அவர் மட்டும், அவர் மகாபிரபுக்கு மட்டும் உதவி செய்யல, எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும். இன்றைக்கு நம்ம ஏட்டளவிலியாவது மகாபிரபுடைய உணர்ச்சிகள் என்னென்ன, பெருமையினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவருடைய கருணை இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல நமக்கு இந்த உணர்ச்சிகள்லாம் பற்றி படிக்கும் போது பல விஷயங்கள் பல தடவை தொடர்ந்து நம்ம படித்து கேட்டு கிட்டே வரும்போது சில நேரங்கள்ல சில தருணங்கள்ல கிருஷ்ணர் நமக்கு அந்த உணர்ச்சிகளுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்துவார். ஓரளவுக்கு இல்லைன்னா முடியாது. எப்படி ரசங்கள் செயல்படுது, ஒரு ரசமும் இன்னொரு ரசமும் எப்படி சேர்ந்து வருது, சில நேரங்கள்ல ரெண்டு ரசங்கள் ஒன்றோடு ஒன்று மோதக்கூடியதாக இருக்கும், சில நேரங்கள்ல ரெண்டு ரசங்கள் கலந்து வரலாம், இதனுடைய தன்மைகள் என்ன எல்லாவற்றையுமே ரொம்ப நுணுக்கமா கொடுத்துருக்காங்க ஆச்சாரியர். சைத்தன்ய சரிதாமிரத்தாளர் ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்தனை கொடுத்திருக்கார். இதெல்லாம் பொதுவா அவ்வளவு எளிமையா புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தொடர்ந்து நம்ம படிக்கும் போது ஏட்டளவுலையாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட சொரூப் தாமோதரர் ரமானந்த ராயர் அவங்களுடைய கருணை நமக்கு இல்லை அப்படின்னா முடியாது. சைத்தன்ய மகாபிரபுடைய பல விசேஷ தன்மைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரச தத்துவம். இந்த ரச தத்துவத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா ராமானந்த ராயருடைய கருணை இருந்தால்தான் முடியும். அதனால நம்மளால ரச தத்துவங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு நம்மளால போக முடியுமான்னு சொல்ல முடியாது. போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். அதை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு அந்த ரச தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காவது நமக்கு தேவையான ஒரு அறிவை கொடுக்கும்படி நம்ம இந்த இடத்துல ராமானந்த ராயர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். சைத்தன்ய மகாபிரபு, நான் முன்னே சொன்னேன் இந்த விஷயத்த, சைத்தன்ய மகாபிரபு பிரத்யுமன மிஸ்ரிட்ட சொன்னார், எனக்கு கிருஷ்ணரை பத்தி எதுவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமானந்த ராயர்கிட்ட இருந்து நான் கேட்டது தானே. சோ ராமானந்த ராயர்கிட்ட இருந்து கேட்டுதான் மகாபிரபு தெரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளும் ராமானந்த ராயர்கிட்ட இருந்து கேட்கலாம், அவருடைய கருணையை வேண்டலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க முதல்ல அவர் வந்து 10 நாள்கள் மகாபிரபு தங்கி இருந்தப்ப அதுக்கப்புறம் மகாபிரபு சாக்ஷாத் ராதாகிருஷ்ணருடைய இணைந்த ரூபம் அப்படிங்கிறத ராமானந்த ராயர் புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் மகாபிரபு அதை ராமானந்த ராயருக்கு வெளிப்படுத்துவார். ராதையும் கிருஷ்ணரும் இணைந்து சைத்தன்ய மகாபிரபுவா வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ராமானந்த ராயருக்கு நேரடியா வெளிப்படுத்தப்பட்டது. மகாபிரபு அப்ப சொல்லுவார், இந்த ரூபம் வேற யாருக்கும் காட்டப்பட்டது கிடையாது, இதை நான் யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை, உங்களுக்கு தான் வெளிப்படுத்துறேன். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ராதா கிருஷ்ணன் ஆகையன், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சாக்ஷாத் ராதா கிருஷ்ணன், அதை ராமானந்த ராயருக்கு இந்த கொவ்வூர்ல நம்ம பார்த்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு இரண்டாவது முறையா வந்தப்ப அவர் ராமானந்த ராயருக்கு தான் கொண்டு வந்த ரெண்டு பொக்கிஷங்களை கொடுத்தார். என்ன தெரியுமா? பிரம்ம சங்கீதை, கிருஷ்ண கர்ணாமிரதம். அந்த கிருஷ்ண கர்ணாமிரதத்தையும் ராமானந்த ராயர் அதுக்கப்புறம் நிறைய உபயோகிப்பார் மகாபிரபுனுடைய பாவங்களை எழுப்புறதுக்காக. மகாபிரபு தான் கிருஷ்ண கர்ணாமிரதம் வில்லுவமங்கல தாக்கூரால் எழுதப்பட்ட கிருஷ்ண கர்ணாமிரதத்தை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பார். உடனே அவர் ஒரு பிரதி எடுத்து வச்சுப்பார், பிரம்மசங்கீதையும் கிருஷ்ண கர்ணாமிரதத்தையும். அதை எடுத்து வச்சுட்டு அதை வச்சு மகாபிரபுக்கு அதுக்கப்புறம் உதவி பண்ணுவார். கிருஷ்ண கர்ணாமிரதத்துல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த ரெண்டும் மகாபிரபு அவரே கொடுத்தது. இது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லா இருக்கு, நீயும் படி அப்படின்னு சொல்லி அவர் ராமானந்த ராயர் கொடுத்தார். ராமானந்த ராயர் அதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இப்படி ராமானந்த ராயருடைய மகத்துவங்களுக்கு உண்மையில எந்த ஒரு எல்லையும் கிடையாது. நான் ராமானந்த ராயருடைய விஷயங்கள் எதையும் ஆழமாக போகல, அது ஆழமாக பேசுறதுக்கான தகுதி எனக்கு நிச்சயமா இல்லை, அத கேட்கறதுக்கான தகுதி உங்களையும் பெரும்பாலான பக்தர்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த விஷயங்கள் எதையும் நான் ஆழமா பேசல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபுடைய மிக 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 நெருங்கிய தோழர். ராமானந்த ராயர் மூலமா மகாபிரபு தெய்வீக ரசங்களை அனுபவித்தார். அதனால அவருடைய கருணையை வேண்டது அப்படிங்கிறது நமக்கு அவசியமான ஒன்று. நம்ம ரச தத்துவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதனால இந்த ஒரு புனிதமான இடத்துல இவ்வளோ பெரிய பக்தர் ராமானந்த ராயர், அவரை சந்திக்கிறதுக்காக சாக்ஷா பகவானே வந்த இந்த இடத்துல நம்ம ராமானந்த ராயர்கிட்ட நமக்கு ரச தத்துவங்களை புரிந்து கொள்றதுக்கான திறனை கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம். ஹரே கிருஷ்ண. யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ராமானந்த ராயர் லலிதாவுடைய பாவனை அர்ஜுனனுடைய விசாகாவா ராமானந்த ராயர் இருக்கார். அது மட்டும் இல்லாம அர்ஜுனனாவும் இருக்கார். அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது, எப்படி சுதாமா ஸ்ரீராமா சமம், கிருஷ்ணலீலையில எல்லா விதத்திலையும் கிருஷ்ணருக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து கொடுப்பாரோ அது மாதிரி ராமானந்த ராயர் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. ஆனா அவருக்கும் அவருக்கு சமம் பர்சனாலிட்டி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீ ராமானந்த ராயர் கீ ஜெய்.